வேதம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்துகிறோம். சிரமத்தை பாராமல் பலவிதமான உங்கள் பணிகள் மத்தியிலும் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க காத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இந்நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பயன்பெற்று வருகிறதற்காக தேவனை துதிக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்கள்.
கால்களும் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, நாம் இன்று 1 தீமோத்தேயு 5 அதிகாரத்திலிருந்து முதல் 19 வசனங்களை தியானிக்கப் போகிறோம். 1 தீமோத்தேயு 5 அதிகாரமும் 6 அதிகாரமும் சபையில் உள்ள அலுவலர்களின் கடமைகளை குறித்த நடைமுறை காரியங்களை கூறுகிறது. இது இன்றைய சபையின் அன்றாட நடைமுறை காரியங்களை குறித்தும் விளக்குகிறதாக இருக்கிறது. இது உண்மையிலே நமக்கு அர்த்தமுடையதாகவும் மிகவும் நடைமுறையானதாகவும் இருக்கிறதை நாம் இதை தியானிக்கும் பொழுது கண்டுகொள்ள முடியும். கவனியங்கள். 1 தீமோத்தேயு 5:1
முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனைப் போலவும் பாலிய புருஷரை சகோதரரைப் போலவும்.
இங்கே முதிர் வயதுள்ளவனை என்று வசனம் ஆரம்பமாகிறது. தீமோத்தேயு முதிர் வயதுள்ளவர்களோடு எப்படிப்பட்ட உறவு வைத்திருக்க வேண்டும் என்பதை பற்றி இங்கே முதலாவதாக பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். அவர்களை கடிந்து கொள்ள வேண்டாம் என்று பவுல் சொல்லுகிறார். அவர்களை கடிந்து கொள்ளும் சூழ்நிலைகள் வரலாம், ஆனால் தீமோத்தேயுவே நீ அதை செய்ய வேண்டாம் என்று பவுல் ஆலோசனையாக சொல்கிறார். இங்கே முதிர் வயதுள்ளவன் என்பது மூப்பரை குறிப்பிடும்படிக்கு பவுல் குறிப்பிட்டாரா, அல்லது வயது முதிர்ந்த நபரை சொல்வதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தினாரா என்பதிலே சிலரிடையே கருத்து வேறுபாடு உள்ளது. ஆதி திருச்சபையில் மூப்பர் என்பது சபை அலுவலரில் ஒருவர். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை ஒரு தனி நபரை குறிப்பிடுகிறதாகவே இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் 2 காரியத்தையும் மனதில் கொண்டே இவ்வாறு எழுதியிருப்பார் என்று எண்ண தோன்றுகிறது. முதிர்ந்த தேவனுடைய பிள்ளையையும் சபையிலே பதவி வகிக்கும் தேவ ஊழியரையும் மனதில் கொண்டே இவ்வாறு சொல்லியிருப்பார். மூப்பர் வயது முதிர்ந்தவராகவே இருக்க வேண்டும். ஆகவே பவுல் இந்த அர்த்தத்திலே குறிப்பிடுகிறார், முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனைப் போலவும் என்று வசனத்திலே பார்க்கிறோம். தீமோத்தேயு முதிர் வயதுள்ளவர்களை வெளிப்படையாக கடிந்து கொள்ளக்கூடாது. அவர்களை தனிப்பட்ட முறையிலே அழைத்து புத்தி சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். தீமோத்தேயு மிகவும் இளமையானவர். ஆகவே சபையில் உள்ள வயதிலே முதிர்ந்தவர்களோடு உள்ள உறவிலே அவர் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது. அதாவது அவர் எல்லாம் அறிந்தவர் போலவோ கட்டளையிட்டு அடிமைப்படுத்தும் ஒருவராகவோ இல்லாமல் அவர்களை உற்சாகப்படுத்துகிறவராக இருக்க வேண்டும். மேலும் தேவையானால் அவர்களோடு தனிப்பட்ட முறையிலே சில காரியங்களை ஆலோசனையாக சொல்கிறவராக இருக்க வேண்டும். இதையே தீமோத்தேயு செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தார். அடுத்ததாக பாலிய புருஷரை சகோதரரைப் போலவும் என்று வசனம் சொல்கிறது. வயது முதிர்ந்தவர்களோடும் சம வயதுள்ளவர்களோடும் தீமோத்தேயு ஒரு இனிய உறவுடையவராக இருக்க வேண்டும் என்று பவுல் எதிர்பார்த்துத்தான் இவைகளை எழுதியிருக்கிறார். இப்பொழுது கவனியுங்கள். 1 தீமோத்தேயு 5:2
முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு.
இங்கே எல்லா கற்புடன் என்று பார்க்கிறோம். ஒரு தேவனுடைய ஊழியர் விபச்சார பாவத்திற்கு விலகி மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். ஊழியர்கள் மற்ற பெண்களோடு பழகும்பொழுது மிகுந்த ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் சபையை பாதிக்கின்ற காரியங்களிலே இதற்கு நிகரானது வேறொன்றுமில்லை. சபையோ அல்லது ஊழியமோ அநேக வேளைகளிலே உடைந்து போனதற்கு இந்த பாவம்தான் காரணமாயிருந்திருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சபையிலிருந்து ஒரு ஊழியர் இந்த பாவத்தின் காரணமாக வெளியேற்றப்பட்டால் அந்த சபை ஆவிக்குரிய வாழ்வில் செத்துப்போன நிலையிலே காணப்படுகிறதை நீங்கள் காண முடியும். ஆகவே ஊழியர் இந்த காரியத்தை குறித்து தேவனுடைய உதவியோடு கூட கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, தீமோத்தேயு சபையில் உள்ள ஆண்களோடு கொள்ள வேண்டிய உறவை பற்றியும் முதிர்ந்த வயதுள்ளவரோடும் வாலிபரோடும் அடுத்து பெண்களோடும் வயதானவர்களோடும் வாலிப சகோதரிகளோடும் கொள்ள வேண்டிய உறவு நிலை பற்றியும் அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிடுகிறதை பார்த்தோம். இப்பொழுது தீமோத்தேயு ஐக்கியம் கொள்ள வேண்டிய 3வது குழுவை பற்றி பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 5:3 சற்றை கேளுங்கள்.
உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு.
இங்கே கனம் பண்ணு என்று வசனம் சொல்கிறது. ஆதி திருச்சபையிலே உத்தம விதவைகள் மிகவும் கவனமாக பார்த்துக் கொள்ளப்பட்டார்கள். விதவைகளை கவனிப்பதே ஒரு பெரிய பிரச்சனையாக எழும்பியதையும் நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 6 அதிகாரத்திலே பார்க்கிறோம். கிரேக்கர்களுக்கும் எபிரேயருக்கும் இடையே இந்த பிரச்சனை விதவைகளின் நிமித்தம் உண்டானது. கிரேக்கர்கள் தங்களுடைய விதவைகள் சரியாக கவனிக்கப்படவில்லை என்று முறுமுறுத்தார்கள். ஆகவே அப்போஸ்தலர்கள் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக சில ஊழியர்களை நியமித்தார்கள். இதனால் அப்போஸ்தலர்கள் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கும் ஊழியத்திலே நிலைத்திருக்க முடிந்தது. இங்கே விதவைகள் எவ்வாறு விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து அப்போஸ்தலனாய பவுல் சில அறிவுரைகளை கொடுக்கிறார். உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு என்று இங்கே வசனம் சொல்கிறது. இங்கே வேத வசனத்திலே கொடுக்கப்பட்ட காரியம் மிகவும் நடைமுறையானது. இது உணர்வுகளின் அடிப்படையிலே முடிவு செய்யாமல் பொது அறிவின் அடிப்படையிலே முடிவு செய்ய அறைகூவல் கொடுக்கிறது. பொதுவாக தேவ பிள்ளைகள் மிகவும் இளகிய மனதுடையவர்கள். எனவே அவர்கள் ஏழைகளுக்கு கொடுக்கும்போது காரண காரியங்களை யோசிக்காமல் தாராளமாக கொடுத்து விடுவார்கள். ஆனால் நாம் இதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. ஆதி திருச்சபை உத்தம விதவைகளை கவனித்துக் கொண்டது. ஆனால் அது கவனமற்ற வகையிலே எல்லாருக்கும் உதவி செய்யாமல் பொது அறிவோடு சிந்தித்து முடிவு செய்து உதவி செய்தது. உதவிக்காரர்கள் இந்த காரியத்தை குறித்து விசாரணை செய்து உண்மையான விதவைகள் யார் யார் என்று கண்டுபிடித்து அவர்களின் தேவை எவ்வளவு போன்ற விவரங்களை கண்டுபிடித்தே உதவி செய்தார்கள். ஆம், தேவை உள்ளவர்களுக்கே உதவி செய்யப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுதும் யார் தேவை உள்ளவர்கள், அவர்களுக்கு எப்படிப்பட்ட உதவி செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து செயல்பட அழைக்கப்படுகிறோம். விதவைகள் பராமரிப்பு இன்றைய நாட்களிலே மிகவும் குறைந்துவிட்ட ஒதுக்கப்பட்ட ஒன்றாக காணப்படுகிறது. எனவே இதை குறித்து நாம் சிந்தித்து செயல்பட அழைக்கப்படுகிறோம். அடுத்து வரும் வசனத்திலே அப்போஸ்தலனாய பவுல் இன்னும் குறிப்பாக சில காரியங்களை சொல்கிறார். கவனியுங்கள், 1 தீமோத்தேயு 5:4 வசனம்,
விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாயிருக்கிறது.
இங்கே நாம் முன்னர் சிந்தித்தது போல மீண்டும் அவர்களின் தகுதிகளை பற்றி கேள்விகள் எழும்புகின்றன. விதவைகள் பிள்ளைகளை உடையவர்களா? அவ்வாறு பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் ஏன் விதவையான தாயை பராமரிக்கக்கூடாது? அவளுக்கு பேரன் பேத்திகள் உண்டா? விதவையான பாட்டிக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகம் உண்டு, அதை செய்கிறார்களா? அவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறதா? இதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டும். இதுவே தேவனுடைய முறை, இன்றும் அதுவே நடைமுறை. இப்பொழுது 1 தீமோத்தேயு 5:5 பாருங்கள்,
உத்தம விதவையாயிருந்து தனிமையாயிருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கையுள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜபங்களிலும் நிலைத்திருப்பாள்.
இவளே உண்மையான தேவையிலிருக்கும் உத்தம விதவை. இவள் தனிமையானவள். அவளுக்கு உதவுவார் யாரும் இல்லை. அவள் தேவ பக்தி உள்ளவளாக ஜெபிக்கிறவளாக இருப்பாள். சபைக்கும் ஊழியருக்கும் அவள் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, தனக்கும் தன் தேவைக்காகவும் ஜெபிக்கிறவள். அதை செய்ய அவளுக்கு உரிமை இருக்கிறது. அதை அவள் செய்ய வேண்டும். அந்த விதவையின் ஜெபத்திற்கு பதிலாகவே தேவன் நம்மை பயன்படுத்துவார். நாம் அவர்களுக்கு உதவி செய்வோம். ஆகவே இப்படிப்பட்ட விதவைகளை கண்டால் நாம் உதவி செய்ய வேண்டும். அதை தேவனுடைய வழிகளிலே செய்யும் பொழுது அது இனிமையானதாக இருக்கும். இப்பொழுது 1 தீமோத்தேயு 5:6 பாருங்கள்,
சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள்.
நாம் முந்தின வசனத்திலே பார்த்த விதவையைப் போல இல்லாமல் மிகவும் வசதிகளோடு சுகபோகமாய் வாழ்ந்து வருகிற ஒரு விதவையைக் கண்டால் அவளுக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவளுடைய பேரன் பேத்திகள் மிகவும் புகழ் பெற்றவர்களாக இருந்தாலும் பிள்ளைகள் சபையிலே முக்கியமானவர்களாக இருந்தாலும் அந்த விதவைக்கு உதவ வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது 1 தீமோத்தேயு 5:7 பாருங்கள்,
அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாயிருக்கும்படி இவைகளை கட்டளையிடு.
ஓ தீமோத்தேயுவே, அந்த விதவைகள் சரியான வழிகளிலே செல்வதற்கு அவர்களுக்கு கட்டளையிடு. மேலும் இதை குறித்து சபைக்கும் தெளிவாக விளக்கிவிடு என்று பவுல் சொல்கிறார். 1 தீமோத்தேயு 5:8 பாருங்கள்.
ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான்.
அருமையானவர்களே, இங்கே வசனத்திலே சொல்லப்பட்டதை விட இன்னும் அழுத்தம் திருத்தமாக எப்படி சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. விதவையானவள் அவர்களுடைய சொந்தக்காரர்களால் விசாரிக்கப்பட வேண்டும். அவ்வாறு உறவினர்கள் விசாரிக்காமல் அவர்கள் எவ்வளவுதான் ஊழியத்திற்காக அள்ளி கொடுத்தாலும் பேர் புகழுக்காக தான தர்மம் பண்ணினாலும் அது தேவ பார்வையிலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவர்கள் தங்கள் வாழ்வை குறித்து பெரிய சாட்சி கூறினாலும் இதை செய்யாமல் இருக்கும்பொழுது அது தேவனுக்கு சாட்சியாக இருக்க முடியாது. அவர்கள் அவிசுவாசியிலும் கெட்டவர்கள். இதை குறித்து தேவவசனம் தெளிவாக சொல்கிறது. ஆகவே சொந்த பிள்ளைகள், பேரன் பேத்திகள், விதவையான உறவினர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். 1 தீமோத்தேயு 5:9 வாருங்கள்.
60 வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியாயிருந்தவளுமாகி
உதவிகளை பெறும் விதவைகள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்வதற்கு இங்கே 2 தகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. வயது தகுதி ஏன் கொடுக்கப்பட்டுள்ளது? ஏனென்றால் 60 வயது வரை அந்த விதவையால் உழைத்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதற்கு மேல் அவளால் அப்படி செய்ய முடியாது. இப்பொழுது 1 தீமோத்தேயு 5:10 பார்ப்போம்.
பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாயிருந்தால் அப்படிப்பட்ட விதவையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளாயிருந்தால் என்று வசனம் இங்கே சொல்கிறது. அதாவது அந்த விதவையின் முந்தின வாழ்க்கையையும் கவனத்திலே கொண்டே அவளுக்கு உதவி செய்வதை குறித்து சிந்திக்க வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். உங்களுக்கு எதிரே வருகின்ற எல்லா விதவைகளுக்கும் நீங்கள் உதவ வேண்டுவதில்லை. இங்கே பவுல் கூறுகிறது போல தகுதியுள்ள, தேவையுள்ள ஒரு உத்தம விதவையாக அவள் இருந்தால் மட்டுமே அவளுக்கு உதவி செய்யுங்கள். ஆம் அருமையானவர்களே, சபையானது இந்த எளிய அதே வேளையிலே மிகவும் அவசியமான கோட்பாட்டிற்கு செல்ல வேண்டியது அவசியம். தேவையில்லாத காரணங்களுக்காக தேவையில்லாத மக்களுக்கு உதவி செய்வதை விட்டுவிட்டு தேவையுள்ள, தகுதியுள்ள நபருக்கு, தகுதியுள்ள மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தேவையை மேலெழுந்த வாரியாக கணக்கிட்டு இல்லாவிட்டால் உணர்ச்சிகளின் அடிப்படையிலே முடிவு செய்து உதவி செய்வதை மேற்கொள்ளக்கூடாது. நம்முடைய சபைகளிலேயே அநேக விதவைகள் கைவிடப்பட்டவர்களாக எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இருக்க காண முடியும். அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். இல்லாவிட்டால் சபையானது உதவி செய்ய வேண்டும். இந்த ஆதரவற்ற விதவைகள் சபையின் உதவியை பெறும்பொழுது அவர்களை சபையின் உதவிக்கார பெண்மணிகளாக கூட நியமிக்கலாம். சபையிலே இப்படிப்பட்டவர்களுக்கு பொறுப்புகள், பணிகள் வழங்கப்பட்டு ஆதரிக்கலாம். அவர்கள் சபையிலே எந்த விதத்திலாவது பணிபுரிய வைக்கப்படலாம். ஏனென்றால் நாமே அவர்களை ஆதரிக்க வேண்டும். தொடர்ந்து 1 தீமோத்தேயு 5:11-12 பாருங்கள்.
இள வயதுள்ள விதவைகளை அதிலே சேர்த்துக் கொள்ளாதே, ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காம விகாரம் கொள்ளும் போது விவாகம் பண்ண மனதாகி முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினாலே ஆக்கனைக்குட்படுவார்கள்.
அடுத்ததாக இள வயதுள்ள விதவைகளை பற்றி பவுல் சொல்கிறார். அவர்கள் மறுமணம் முடிப்பதிலே தவறில்லை. ஆனால் தவறான காரணத்திற்காக விசுவாசத்தை விட்டுவிட்டு மறுமணம் முடிப்பதே தவறு. ஆகவே சபையானது இள வயதுள்ள விதவைகளை சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்று பவுல் சொல்கிறார். இப்பொழுது 1 தீமோத்தேயு 5:13 பார்ப்போம்.
அதுவுமல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலப்புகிறவர்களாயும் வீண் அலுவற்காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள்.
வேறு வார்த்தைகளிலே சொல்வோமானால் ஒரு வீட்டில் உள்ள குப்பையை இன்னொரு வீட்டிற்கு கொண்டு போகிறவளாக இருப்பாள். குப்பை என்பது அரட்டை, கோல் சொல்லுதல். அவர்கள் பேசத்தகாதவற்றை பேசித் திரிகிறவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் பொதுவாக இளம் விதவைகளுக்கு ஒரு மனைவியாக இருந்து செய்ய வேண்டிய பொறுப்பும், பிள்ளைகள் இல்லையென்றால் வீட்டை கவனிக்கும் பொறுப்பும் குறைந்துவிடுகிறது. ஆகவே அவர்களுக்கு அதிக நேரம் இருப்பதால் நேரத்தை செலவழிப்பதற்கு இவ்விதமாக தேவையற்ற பணிகளிலே ஈடுபடுவார்கள். இதை குறித்துதான் ஜாக்கிரதையாக இருக்கும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரிக்கிறார். இப்பொழுது 1 தீமோத்தேயு 5:14 பார்ப்போம்.
ஆகையால் இள வயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கிறதற்கு இடமுண்டாக்காமல் இருக்கவும் வேண்டுமென்றிருக்கிறேன்.
நாம் முந்தின வசனத்திலே தியானித்த பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு இளம் விதவை இருக்க வேண்டுமென்றால் அவர்கள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுதே பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். நாம் தியானித்து வரும் இந்த பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சபையில் உள்ள ஆண்கள் பெண்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து சொன்னார். உலகத்தின் முன்பாக இவர்களுடைய நடக்கைகள் எல்லாம் உன்னதமான சாட்சியாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்த காரணம், விரோதியானவன் நிந்திக்கிறதற்கு இடம் உண்டாக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே. தொடர்ந்து 1 தீமோத்தேயு 5:15-16 பார்ப்போம்.
ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகிப் போனார்கள். விசுவாசியாகிய ஒருவனிடத்திலாவது ஒருத்தியினிடத்திலாவது விதவைகள் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய கடவர்கள். சபையானது உத்தம விதவைகளானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதாகையால் அந்த பாரத்தை அதின்மேல் வைக்கக்கூடாது.
அவர்கள் உண்மையான விசுவாசிகளாக இல்லாதபடியினால் சாத்தானை பற்றி விலகி போயிருப்பார்கள். 16 வசனத்திலே ஒரு விசுவாசியானவன் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள விதவைகளை கவனிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுதுதான் மற்ற உதவியற்ற ஆதரவற்ற ஏழை விதவைகளுக்கு சபையானது உதவி செய்யும் முயற்சியிலே ஈடுபட்டு கவனம் செலுத்த முடியும். அப்பொழுதுதான் சபையின் பாரம் குறையும். உதவி செய்யக்கூடிய உறவினர்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது மிகவும் முக்கியமானது. 1 தீமோத்தேயு 5:17.
நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும்.
ஆதி திருச்சபையானது தங்களுடைய மூப்பர்களுக்கு போதகர்களுக்கு சம்பளம் கொடுத்தது என்று அறிகிறோம். அதேவேளையிலே நல்ல மூப்பர்களுக்கு சற்று அதிகமாகவே சம்பளம் கொடுத்திருக்க வேண்டும் என்று நாம் சொல்லலாம். 1 தீமோத்தேயு 5:18 இப்பொழுது பாருங்கள்.
போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும் வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாயிருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறதே.
இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் உபாகமம் 25:4 மற்றும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:7 போன்ற காரியங்களை இணைத்து கூறுகிறார். ஊழியர்களில் ஒரு சிலரே பண ஆசை பிடித்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் பெரும்பாலானோர் ஆத்தும பாரம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். ஆகவே நீங்கள் தாராளமாக காணிக்க கொடுப்பதனாலே ஊழியரை கஷ்டப்படுத்திவிட மாட்டீர்கள். அவர்களுக்கு தாராளமாக உதவுங்கள். அவர்கள் அதற்கு பாத்திரராயிருக்கிறார்கள். தொடர்ந்து 1 தீமோத்தேயு 5:19 பார்ப்போம்.
மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது.
இந்த காரியம் இந்த நாட்களில் பின்பற்றப்பட்டுவிட்டால் அநேக கோல் சொல்லுதலையும் தவறான புரிந்து கொள்ளுதலையும் கசப்பையும் இது சபைகளிலே வெகுவாக குறைத்துவிடும். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஒரு சபையின் போதகரோ அல்லது சபையின் உறுப்பினரோ தன்னுடைய காதுகளிலே வந்து மற்றவர்களை பற்றி குறைத்து சொல்வதை அனுமதிக்கக்கூடாது என்கிறார். சபையை பற்றியோ ஊழியரை பற்றியோ அல்லது வேறு யாரை பற்றியோ கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு செவிசாய்க்க வேண்டாம் என்கிறார். இல்லாவிட்டால் அவர்கள் சாட்சிகள் முன்பு அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டும். எனவே ஒரு காரியத்தை பற்றி ஒருவர் சொல்லும் முன்னர் அதனை பற்றிய உண்மை முழுவதையும் அறிய வேண்டும். அவ்வாறு அவருக்கு உண்மை தெரியுமானால் அதை ஊரெல்லாம் சுற்றித் தெரிந்து பரப்புவதை விட அந்த தவறு இழைத்த நபரிடம் நேரடியாக சென்று அவரை தனிமையிலே திருத்த முயற்சித்து வெற்றி பெறலாம் இல்லையா? ஒரு நிர்வாகம் தவறு செய்தது உண்மையென்றால் அந்த தனிப்பட்ட நிர்வாகத்திடம் தெரிவிக்க வேண்டிய விதத்திலே தெரிவித்து திருத்தலாம். அப்படியானால் அங்கே பிராதுக்கு இடமில்லை. எந்த ஒரு குற்றச்சாட்டும் ஒரு சாட்சிக்கு மேலானவர்கள் முன்பு சொல்லப்பட வேண்டும் என்று இங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டு திரிகிறீர்களா? இல்லாவிட்டால் மற்றும் ஒருவர் வந்து உங்களிடத்திலே குறை சொல்லிக் கொண்டிருக்கும் காரியங்களை ரசித்து செவி சாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? இவை இரண்டுமே தீமையானது. அதை விட்டுவிட தேவனுக்குள்ளே இன்றே முடிவு செய்வீர்களா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, இன்றும் நாங்கள் வாசித்த உமது வேத வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இளைஞனான தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் நீர் கொடுத்த ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே வாழும் எங்களுக்கும் அதிலே அநேக ஆலோசனைகள் உண்டு. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நிகழ்ச்சியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராய் ஆசீர்வதித்தலும். இந்த ஆலோசனைகளை தங்கள் வாழ்க்கையிலே கருத்திலே கொண்டு உமக்கு சாட்சிகளாக வாழ நீர் அருள் தாரும். அருமையான ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒரு சாட்சியுள்ள ஊழியக்காரர்களாக முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எல்லா விதமான பாவங்களுக்கும் சோதனைகளுக்கும் நீர் அவர்களை விலக்கி காத்துக்கொள்ளும். குறிப்பாக விதவைகளை குறித்து நாங்கள் எவ்வளவு கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு கவனமாயிருந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவியை செய்ய கிருபையை தாரும். விதவைகளாயிருக்கிற வானொலி நேயர்களுக்காக நாங்கள் குறிப்பாக இந்த நேரத்திலே ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்களுடைய வாழ்க்கையிலே நீரே அவர்கள் வாழ்க்கையின் தலைவராயிருந்து ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழிநடத்தும். குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் இவர்களை புரிந்து கொள்ளவும் இவர்களுக்கு தேவையான ஆதரவை கொடுக்கவும் நீரே கிருபை செய்யும். பிள்ளைகள் அவர்களை அன்பாய் நடத்தவும் மருமக்கள்மார் அவர்களோடு கூட தாயைப் போல பழகவும் நீரே உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நெருக்கடிகளிலே, பண கஷ்டங்களிலே, சமாதான குறைவின் மத்தியிலே இருக்கிற அருமையான விதவையான தாய்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே அவர்களுக்கு தேவையான சகாயத்தை உதவியை அனுப்பி அவர்கள் திருப்தியோடும் மனமகிழ்ச்சியோடும் வாழும் ஒரு சூழ்நிலையை கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுத வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். 1 கொரிந்தியர் 10:13.